உங்களை துதிக்கிற ஆண்டவரே, உம் சமூகம் எமக்கு போதும் ஐயா, உம் சமூகம் ஒன்றே போதும் ஆண்டவரே, ஆராதனை போதும் ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலும் இது போதும் ஆண்டவரே, இதை நாங்கள் வாங்கித்து வந்திருக்கிறோம், விரும்பி நாங்கள் வந்திருக்கிறோம், தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உலகில் நாம் கண்டது எல்லாம் மாயை, மாயை, மாயை. உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஆறுதல் அது, சமாதானம் அது, சந்தோஷம் அது ஐயா. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை இந்த நாளிலே தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்ந்திருக்கிற பொழுதும் உயர்ந்திருக்கிற பொழுதும் நமக்கு தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு விஷயம் உற்சாகமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், யோபுவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது அதிகாரம், யோபு முதலாவது அதிகாரம். ஹல்லேலூயா. நாம் சில வார்த்தைகளை பார்த்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யோபு முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் நாம் பார்ப்போம். ஏழு எட்டு, ஹல்லேலூயா.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கு முலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோன்மாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
ஹல்லேலூயா. அந்த எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்கள், கவனியுங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோன்மாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார்.
வேதத்திலே ஒரு சிலர் மாத்திரம் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார்கள். வேதத்தில் அநேகர் ஓடினார்கள், அநேகர் தேவனுக்காய் ஓடினார்கள், ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் இறங்கி இந்த இடத்துல எழுந்திருந்து எம்மளை பார்த்து நம்மளை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுத்தால் அது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நாம் வாழுகிற வாழ்க்கையை குறித்து, நாம் நடக்கிற நடத்தைகளை குறித்து, நாம் செய்கிற ஊழியங்களை குறித்து, நம்முடைய நோக்கங்களை குறித்து தேவன் இன்றைக்கு இறங்கி ஒரு நற்சாட்சி கொடுத்தா எப்படி இருக்கும்? இதை கற்பனை பண்ண முடியுமா? இதை சிந்திக்க முடியுமா? ஏன் மனிதர்களால் நற்சாட்சி பெறுவதற்கே கஷ்டமாக இருக்கிற இந்த நாட்களிலே தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. நற்சாட்சி கொடுத்தவர்கள் அநேகர், நற்சாட்சி பெற்றவர்கள் அநேகர் வேதத்தில் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் யோபுவை குறித்து எப்படி நற்சாட்சி கொடுக்கிறான் என்று சொல்லிச்சுனால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம்? ஆண்டவருக்கு எத்தனை பேர் நாம் பயப்படுகிறோம்? எல்லாரும் பயப்படுகிறோம் இல்லையா? அதனால் தான் நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், தேவ சமூகத்தில் நிற்கிறோம். ஏன்? தேவனுக்கு நாம் பயப்படுகிறவர்கள். ஆனால் இந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்திருந்தும் தேவனால் நற்சாட்சி பெற்றிருந்தும் உத்தமனாய் வாழ்ந்திருந்தும் அவன் வாழ்வினிலே இழப்பை தான் கண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவ ஊழியர்கள் எதை எதிர்பார்க்கிறோம், எதை நம்புகிறோம், கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்தால் நம் வாழ்வு சம்பூர்ணமாயிருக்கும், நம் வாழ்வு சமாதானமாயிருக்கும், நம் வாழ்வு குறைவற்றதாயிருக்கும், நம் வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதுதான் சபைகளின் பிரசங்கமாகும். ஆனால் இந்த மனிதன் தேவனால் நற்சாட்சி பெற்றவர்தான். ஹல்லேலூயா. தேவனே யாரிடத்தில் சாட்சி சொன்னார் தெரியுமா? பிசாசினிடத்தில். ஆச்சரியம் இல்லையா? பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜோபுவை போல ஒரு மனிதன் இருக்க முடியாது, அவன் உத்தமமாய் இருக்கிற மனுஷன், எனக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. ஆகையினாலே இதுவரைக்கும் நம் வாழ்வினிலே நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்த சந்தர்ப்பங்களிலே வரக்கூடாதவைகள், சேரக்கூடாதவைகள், நாம் சந்திக்க கூடாதவைகள் நம்முடைய வாழ்விலே மோதுகிற பொழுது எத்தனை தடவை நாம் தேவனை பார்த்து கேட்டோம், எனக்கு ஏன், நான் உமக்கு பிரியமாக வாழுகிறேன், உமைக்கண்டு நான் ஊழியம் செய்கிறேன், உமைக்கண்டு நான் நாடுகிறேன், பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த துக்கம் என்று கேட்டவர்கள் தான் சபையிலே 99% என்பதை உங்கள் மனச்சாட்சியை தொட்டு தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆனால் இந்த மனிதன் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன், இவனும் நம்மை போல தேவனுக்கு பயப்பட்டு பயந்து வாழுகிற ஒரு மனிதன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன, தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறவன் என்று சொன்னால் ஜோபுவை படித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோபுவின் வாழ்க்கையில் இருந்து அநேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் வாழ்ந்தால் துக்கத்திலையும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், சந்தோஷத்திலையும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். இதற்கு மேலே நீங்கள் பார்த்தீர்களானால் அவருடைய வாழ்வு நன்றாக இருக்கிறது, யோபுவின் வாழ்வு சந்தோஷமாக இருக்கிறது, பிள்ளைகள் கொண்டாட்டங்கள் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலையும் யோபு என்கிற தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு பலி செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சந்தோஷத்தின் நாட்களிலே தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்கள் சபையிலே 99%. ஆனால் துன்பமும் வேதனையும் துக்கமும் கவலையும் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தரை அதே விதத்தில் நாம் பயப்படுகிறோமா, கனம் பண்ணுகிறோமா, பலிகளை செலுத்துகிறோமா என்பது நாம் இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாய் கேட்டு நம்மளை ஆராய்ந்து கடந்து செல்வது நமக்கு நல்லது. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு என்று சொல்லி ஒரு மனிதன் பாட்டு படித்தார். ஹல்லேலூயா. அதே மனிதர் பிரிப்பான் பின்பாறு என்ன படித்தார் தெரியுமா, துன்பமேயானால் சோத்திரம் போடு, துன்பமேயானால் சோத்திரம் போடு. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யாரு, யோபுவை குறித்து ஒன்றும் தெரியாத ஒரு மனிதன், ஒன்றும் அறியாத ஒரு மனிதன், ஏனோ தானோண்டு ஒரு மூலையிலே கர்த்தருக்கு பயப்பட்டு நாள்தோறும் பலி செலுத்தி கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் மேலே ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா, பிசாசானவன் கண்ணுள்ளவனாயிருப்பான். யாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்கள், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவர்களை ஒருவன், அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் சுற்றி சுற்றி தருகிறான். வேதரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை பிசாசானவன் புடைப்பதற்கு வருகிறான். யாரு, வல்லமையான ஊழியக்காரன், தேவனால் வல்லமையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், சபைகளை கட்டி பெருக்கிய ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். அவன் இங்கே யோபுவின் மீது ஆண்டவர் கேட்கிறார், யோபு மேல கவனம் வச்சிட்டியா, யோபுவின் மேல கண் வச்சிட்டு இருக்கியா, அவன் உத்தமன் தெரியுமா, அவன் சன்மார்க்கன் தெரியுமா, அவன் எனக்கு பயப்படுகிறவன் ஐயா, அவன் எனக்கு பயப்படுகிற மனுஷன், அவன் மேல ஏன் கை வைத்தாய். பாருங்க, வேதத்திலே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் எனக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா, அவன் என்னை நேசிக்கிறானா இல்லையா. அன்பானவர்களே, நம் வாழ்விலே வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சிலதை நாம் வேண்டிக் கொள்வதை, அதை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுவது தேவனுடைய அனுமதியோடையும் நமக்கு பிரச்சனை உண்டு, நமக்கு துக்கம் உண்டு, நமக்கு வேதனை உண்டு, நமக்கு கஷ்டம் உண்டு. இன்றைக்கு சபைகள் இவைகளை போதிப்பதல்ல, எப்பொழுதும் ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதத்தையே சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி விடுவோம். அநேகருக்கு ஆசீர்வாத பிரசங்கங்கள் விருப்பம். இன்றைக்கு ஆராதனையில் வந்து விட்டார், ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார், பிரதர் நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்லிவிட்டால் அதுதான் ஆராதனை. அதுதான் தேவ செய்தி என்று சொல்லி வளருகிற நாட்கள் இந்த நாட்கள். ஆனால் ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வினிலே அடித்த புயல் அவன் வாழ்க்கையே தலகரணமாய் மாற்றிவிட்டது. வேதம் நமக்கு எதற்கு? நாம் கற்றுக்கொள்வதற்கு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்க, பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய ஓட்டத்தை ஓட கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவைகள் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? எதற்கு வேதம் ஏன் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? அன்பானவர்களே, எல்லாருக்கும் ஜோபு எங்கே தெரியும் தெரியுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதத்துத்தான் ஜோபுவை தெரியும். ஜோபுவை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இதை மாத்திரமே சொல்லுவார்கள், ஜோபு ஆண்டவரே ஆசீர்வாதம் என்று ஜெபம் பண்ணினால் ஜோபுவை ஆசீர்வதித்தது போல இவர்களை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவதுண்டு. ஆனால் யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இழந்தவைகள் பேராளமானது, ஏராளமானது. அவன் வாழ்க்கையை புரட்டி போடப்பட்டது. இவைகளை சிந்திக்க நம்மளால் முடிகிறது இல்லையே. இவைகளை யோசித்து இதை கற்றுக்கொள்ள நம்மால் முடிவதில்லையே. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை மாத்திரம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த தேவ மனிதன் பிசாசானவன் கண் வைக்கிற அளவுக்கு அவனோட வாழ்க்கை இருந்தது. பிசாசானவன் கண் வைக்கிற அளவுக்கு அவனோட வாழ்க்கை இருந்தது. ஆண்டவரால் சாட்சி சொல்லப்படுகிற அளவுக்கு அவனோட வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, யோபு சந்தித்த சோதனைகளே எவ்வளவு நம் வாழ்வில் நாம் சந்தித்தோம் சிந்தியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வசனத்தை கேட்டு அந்த தருணத்தில் நாம் கர்த்தரே ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு போவதில்லை. நாம் சிந்திக்க வேண்டும். உணர்வுள்ள இறுதியில் நமக்கு இருந்தால் நலமாய் இருக்குமே. சோ இந்த தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் பயந்து, கர்த்தருக்கு பயந்து, உத்தமனாய் சன்மாக்கனாய் தேவனுக்கு வாழுகிறதிலே என்ன நடந்தது? சோதனை தான் மிஞ்சியது, கண்ணீர் தான் மிஞ்சியது, துன்பம் தான் மிஞ்சியது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே அவன் பெற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? இழப்பு. அவன் சேர்த்து வைத்தவைகள், அவன் சம்பாதித்து வைத்தவைகள், அவனுடைய உறவுகள், அவனுடைய நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே. ஹல்லேலூயா. எத்தனை நாளிலே? ஒரே நாளிலே யோபு இழந்து விட்டான். ஒரு இரவு இழந்து விட்டான். ஆனால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. இன்றைக்கு நீ தேவ பிள்ளை, இன்றைக்கு நானும் தேவ பிள்ளை. ஒரு சிறிய குறைவு நம் வாழ்வில் வந்துவிட்டால், ஒரு சிறிய காரியம் நடந்து விட்டால் என்ன நடக்கிறது? நம் வாழ்விலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற விதமாய் நடந்து கொள்ளுகிறோமா அன்பானவர்களே? அதை விட என்ன ஒரு கேள்வி என்று கேட்கவா, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை எப்படி விளங்கிக் கொள்ளுகிறோம்? ஆசீர்வதித்தால், சந்தோஷமாயிருந்தால், மகிழ்ச்சியாயிருந்தால் இதுதான் கர்த்தருக்கு பயப்படுவதா? இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவது என்பது துன்பத்திலையும் தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்பதையும், அந்த நாட்களிலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையை தேவன் மீது நாம் வைத்திருப்பதும் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். காலத்திற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எப்படித்தான் நடந்து கொள்வது? எப்படி தெரியுமா? எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது ஒருவரையும் பிடிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகளை எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது ஒருவரையும் பிடிக்க முடியாது. அவர் உச்சக்கட்டத்தில் நிற்பார்கள். அதுக்கு மேலாக இரட்டிப்பான பரிசுத்தத்தில் வாழ்ந்து கொள்வார்கள். ஆனால் ஒரே நாளிலே, ஒரே இரவிலே ஆண்டவர் ஒருவனை விழுத்துவார். அதற்கு காரணம் அவரிடத்தில் இருக்கிறது. யோபுவின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? உன்னதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தேவனே ஒரு மனிதனை குறித்து பிசாசினத்தில் சவால் விடுகிற அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரே நாளிலே என்ன நடந்தது? அந்த மனிதன் வீழ்த்தப்பட்டான். இந்த வீழ்ச்சியை எப்படி பார்க்கலாம்? இந்த வீழ்ச்சியை நாம் எப்படி பார்க்கலாம்? அநேக தேவ பிள்ளைகள், ஒரு மனிதன் தள்ளாடுகிற பொழுது, ஒரு மனிதன் தடம் புரளுகிற பொழுது, ஒரு மனிதன் துக்கத்தில் இருக்கிற பொழுது, ஒரு மனிதன் நம்முடைய பார்வையிலே வீழ்ந்து போய் இருக்கிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயோ பாவம், பாவம், கவலைப்படுகிறோம். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவன் கர்த்தருக்கென்று சொல்லி எழும்பி நிற்க, எழும்பி நிற்க, எழும்பி நிற்க, எழும்பி நிற்க முயற்சி எடுக்கிறான். தேவனை பார்க்க, தேவனோடு உறவாட, தேவனோடு நடக்க அவன் முயற்சி எடுக்கிறான். ஏன்? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். பொல்லாப்புக்கு என்ன செய்கிறான்? அவன் விலகி நடப்பான். பொல்லாப்புக்கு பக்கத்தால போறதில்ல. விளங்குறதா? நமக்கு தகுதியான இடங்களிலேயும் நமக்கு ஏற்ற இடங்களிலையும் நாம் நடந்து செல்ல வேண்டும். விளங்குறதா? தேவையில்லாத இடங்களிலே நாம் நடந்து செல்வது தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நல்லதில்ல, தேவ பிள்ளைகளுக்கு நல்லதில்ல. இந்த மனுஷன் அதை தேவன் நல்லதென்று கண்டார். பாருங்க, ஒரு பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறதை தேவனுக்கு அது நல்லதா இருந்தது, நன்மையா இருந்தது, ஏற்றதா இருந்தது என்பதை அவர் சாட்சியாக கொடுக்கிறார். நாம் நம்முடைய வாழ்விலே பொல்லாப்புக்கு விலகி நடப்பது என்பது நம் சிந்தனையிலே ஒத்து வராத ஒரு காரியம். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. தெரியுமா, பொல்லாப்புக்கு விலகுவது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் யோபுவை குறித்து ஆண்டவர் இதையும் ஒரு சாட்சியாய் கொடுக்கிறார். அவன் பொல்லாத வழிகளில் இருந்து விலகி நடக்கிறவன். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இல்லையா என்பதை நாம் தான் காண வேண்டும். நாம் தான் தேவனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்த வேண்டும். நம்முடைய நடத்தைகள் நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆராய வேண்டும். அதை தேவனுக்கு முன்பாக சரியா என்று சொல்லி நிறுத்த வேண்டும். யோபு என்கிற பக்தன் நடந்த நடத்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது, அதனாலே அவர் சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகையினாலே முதல்ல நான் சொன்னது போல தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்வு. நம்ம எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை குறித்து கொஞ்சம் அலசி பார்த்தால் நல்லமாக இருக்கும், கொஞ்சம் தூக்கி வைத்து பார்த்தால் நலமாக இருக்கும். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்வு? ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கும்? துன்ப காலத்திலே, துயரத்தின் நாட்களிலே, வேதனையின் நாட்களிலே, கண்ணீரின் நாட்களிலே, அன்பானவர்களே, நமக்கு முன்பாக கர்த்தர் பல வருஷங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களிலே நீ நடந்து போகிற பொழுது கர்த்தருக்கு பயந்தவனா எந்த நாட்களில் நடந்து போக வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? 9வது வசனத்தில் வாசியுங்கள்.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாக வாதவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான்.
இந்த பகுதிகளிலே பல சம்பவங்கள் நடந்ததை நாம் பார்க்கலாம். இதையெல்லாம் வாசித்து விட்டால் நான் என்னுடைய செய்திக்குள்ளே போக முடியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா கேட்கிறான்? என்ன ஆண்டவரு, அவன் என்ன சும்மாவா இருக்கிறான்? அவன் என்ன தந்த பலத்திலேயா நிக்கிறான்? நீர் தானே அவனை உடைய கரத்தினாலே வேலி அடித்து வைத்திருக்கிறீர். அது எடுத்துவிடும், பார்க்கலாம் அந்த மனிதன் எப்படி நடக்கிறான் சொல்லி நான் பார்க்கிறேன். அவன் பிசாசுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நீர் கரத்தினாலே ஒரு மனிதனை மூடி வைத்திருக்கிற படியினால் அவன் உமக்கு பயப்படுகிறான். அன்பானவர்களே, இந்த நாளில் உங்கள் மத்தியில் இந்த கேள்வியை திரும்ப உங்களுக்கு வைக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் தன் கரத்தை எடுத்தால் நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? விளங்குறதா நான் என்ன சொல்லுகிறேன் சொல்லி? ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். யோபுவை குறித்து பிசாசு என்ன சொல்றா? ஆண்டவரே, அவன் என்ன தன் பலத்திலேயா? நீர் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறீர், நீர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், நீர் அவனை சுகத்தோடு வைத்திருக்கிறீர், நீர் அவன் குடும்பத்தை நல்லாய் வைத்திருக்கிறீர், உன் கரத்தை இடம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தருடைய கரம் மூடியும் இருக்கும், கர்த்தருடைய கரம் அவனை விட்டு விலகியும் இருக்கும். விளங்குதான் நான் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை அவருடைய கரம் மூடி இருக்கும், அதே நேரத்தில் அந்த கரம் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்படவும் முடியும். யோபுடைய வாழ்வில் இது நடந்தது. என்ன நடந்தது? அவனை மூடி வைத்திருந்தார், ஆசீர்வதித்து வைத்திருந்தார், ஆசீர்வாதத்தினாலே பெருகி இருந்தது, பிள்ளைகள் அவனுக்கு பெருகி இருந்தது. ஆனால் கர்த்தர் தன் கரத்தை எடுத்தவுடனே ஒரே நாளிலே எல்லாம் மாறிக்கொண்டு போகப்பட்டது. ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை இழந்து விட்டால் தாங்கவே முடியாது. கடந்த நாட்களில் நாம் அந்த அடக்காராதனிலே பார்த்த ஒரு மனிதனுடைய பிள்ளை ஒருவன் இழந்து விட்டால் அது தாங்கவே முடியாது. ஆனால் யோபு என்கிற மனிதன் ஒரே நாளிலே தன் பிள்ளைகளையும் இழந்து தன் சொத்துக்களையும் இழந்து ரோட்ல நிக்கிறான் ஒரு மனுஷன். ஆனா அவன் ரோட்ல நின்றாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாயிருந்தான். ரொம்ப பிடிச்சுக்கொண்டு பாருங்க. இதுக்குள்ள உங்களை உங்களை தாழ்த்தி உங்களை அமிழ்த்த முடிந்தால் அமிழ்த்துங்க. எல்லாவற்றையும் இழந்த ரோட்ல நிக்கிற ஒரு மனுஷன், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாகவே இருந்தான். சில வசனத்தை பார்த்தா ஆச்சரியமும் ரம்யமும் கட்டுக்குள்ள கூடியதும் எங்களுக்கு அது ஷாக்காகவும் இருக்கு. நல்லா இருந்த ஒரு மனிதனை தேவன் நடு ரோட்ல உடனே நிப்பாட்டி விட்டான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்கள், தேவனுடைய சபையிலே வாழுகிறவர்கள் என்ன தெரியுமா, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்ததுதான், அதை தொடவே மாட்டார். அது நம்மளை விட்டு விலகாது, அது நம்மளை விட்டு போகாது. வணங்குறதா அன்பானவர்களே, தேவன் ஆசீர்வதிக்கிறவர் உண்மைதான். ஆனா நீ ஆசீர்வாதத்தை நம்புகிறாயா, ஆசீர்வதிக்கிற தேவனை நம்புகிறாயா என்பதை அவர் அனுதினமும் ஆராய்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், அநேக தேவ பிள்ளைகள் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஆசீர்வாதத்தில் தங்கி விடுகிறார்கள். கர்த்தரனை ஆசீர்வதித்தால் கேட்டால் நமக்கு அதான் பதிலும் கிடைக்கிறது. தேவனனை ஆசீர்வதித்தா, தேவனனை ஆசீர்வதித்து உண்மைதான், ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த தேவனை நீ தங்கி இருக்கிறாயா, அல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தில் நீ மகிழ்ந்து கொள்ளுகிறாயா? இன்னைக்கு சும்மா இருந்தவர்களை கர்த்தர் நன்றாக உயர்த்தி நன்றாக வாழ பண்ணி சந்தோஷமாக இருக்கிற பொழுது, ஒரே நாளில் உன் ஆசீர்வாதங்கள் விலகுகிற பொழுது, நீ நேற்று கர்த்தருக்கு செலுத்தின அன்பையும் கர்த்தருக்கு கொடுத்த பயத்தையும் இன்றைக்கும் நீ செலுத்துவாயா இருந்தால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் ஆசீர்வாதத்தில் தங்கி இருக்கிறது. அநேகருடைய இருதயம், நமக்கு தேவன் கொடுத்தது உண்மைதான், தேவன் நம்மளை ஆசீர்வதித்தது உண்மைதான், யோபுவையும் கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார், ஆனால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இழப்பிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அவன் கொஞ்சம் கூட குறையவில்லை. இழப்பில் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்விலே வருகிற இழப்புகளிலும் அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். கர்த்தரை அவருக்கு வேண்டிய தேவனுக்கு வேண்டிய பயத்தையும் மகிமையும் செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா, ரோட்ல நிற்கிற பொழுது. ரோட்ல நிற்பது கத்திரங்களை நன்றாய் வைத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு, கத்திரங்களை நல்லாய் ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு. அப்படி இருந்து நம் வாழ்விலே குறைதான் இருக்கிறதுன்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஏனெனில் நம்முடைய மனம் ஒருபோதும் போதும் என்று சொல்லாது, காணும் என்று சொல்லாது. விளங்குறதா, இன்றைக்கு பல தேசங்களிலே உயிருக்கு ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். நாம் இந்த நாட்களிலே கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரப்பா, ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்க. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் ஆசீர்வதித்ததின் அடிப்படையில் இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்திருக்கிறார், அது எடுத்துவிட்டால் பயம் போய்விடும். இதுதான் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன தெரியுமா, கர்த்தர் ஒரு மனிதனை வாதித்தார், கர்த்தர் ஒரு மனிதனை சோதித்தார், கர்த்தர் ஒரு மனிதனை பிடித்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காண முயற்சி எடுத்தால் மனிதர்கள் சோர்ந்து விடுகிறார்கள், மனிதர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். மனிதர்கள், உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று எப்படி இருக்கும் தெரியுமா, நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்க தவறாமல் ஆராதனைக்கு வந்தாயே, தவறாமல் ஜெபம் பண்ணினாயே, தவறாமல் வேதம் வாசித்தாயே, தவறாமல் ஊழியத்தை செய்தாயே, இன்னைக்கு என்னால் முடியவில்லை, குறைவு 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 என் வாழ்வில், குறைவு என் பிள்ளைகளின் வாழ்வில், குறைவு. ஆராதனை மாதத்துக்கு 2 தடவை, வேதம் ஒழுங்காய் வாசிப்பதில்லை, ஜபக்கூட்டங்களுக்கு ஒழுங்காய் வர, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றுச்சுன்னா நாம் ஆலயத்துக்கு வந்துவிட்டால் அது நிறைவேறுகிறது அல்ல. யோபு என்கிற தேவனுடைய மனுஷன், தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்ட மனுஷன், அவன் தன் துக்கத்திலையும் கர்த்தருக்கு பயந்தான். ஐயா, இந்த துக்கம் சும்மா துக்கம் கிடையாது, விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த பக்கத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் இந்த நாளில் இந்த பக்கத்தினால் நிறைக்கப்படுவதா, நான் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம், இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வேத வசனங்கள் இந்த சூழ்நிலையில் உங்கள் இருதயம் மூழ்குவதாக. இன்னைக்கு சின்ன தேவைகள், சின்ன பிரச்சனைகள், முடியாத சிறிய காரியங்கள், இவைகளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விடுகிறது. அசட்டி தன்மையும் நம்முடைய வாழ்வை நெருக்குகிறது. காரணம் என்ன தெரியுமா, ஆசீர்வாதம். நீங்க என்ன நினைக்கிறீர்கள், இந்த சூழ்நிலையிலே யோபு நீண்ட நுறைந்த சமாதானத்தினாலோடு இருந்தான் என்று நினைக்கிறீர்களா, இந்த சூழ்நிலையிலே அவன் நீண்ட சந்தோஷத்தோடு இருந்தான் என்று சொல்லி நினைக்கிறீர்களா, துக்கம், அவன் வாழ்வு முழுவதும் துக்கமாய் மாறிவிட்டது. பின்னுக்கு நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன், கடந்து செல்லாம் இல்லையா. ஆகையினாலே யோபு, ஆண்டவர் பிசாசு சொல்றான், நீர் அவளை மூடி வைத்திருக்கிறீர், இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே என்னை நீர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீரே ஆண்டவரே, சாகும் வரைக்கும் என்னை உள்ளங்கையிலேயே வரைந்திரும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் யோபுவை மூடி வேலி அடைத்திருந்தார், வேலியை புடுங்கி விட்டார் ஆண்டவர் பாருங்க. அனுமதி கொடுத்தார், புடுங்கி விட்டார், ரெண்டு மூன்று தான் புடுங்கி விட்டார் பாருங்க. வெள்ளம் பாய்ந்து செல்லுகிறது, சோதனை ஒரு மனிதனுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது, துக்கம் ஒரு மனிதனுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது. ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான், தேவனுக்கு பயப்பட்டான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வை துக்கம் மூடுகிறது, துயரம் மூடுகிறது, சோதனை மூடுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களை மூடுகிறது இல்லை. அது நல்ல நேரத்தில் தான், எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது எல்லாரும் சங்கீதம் படித்து பாட்டு பாடி கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அதிலே அவர்களை பிடிக்கவே முடியாது. ஆனா உன் வாழ்வு துக்கத்தில் இருக்கிற பொழுது, உன் வாழ்வு குறைவோடு இருக்கிற பொழுது, உன் வாழ்வு சோதனையிலே இருக்கிற பொழுது, கர்த்தரை எவ்வளவுக்கு நாம் கனம் பண்ணுகிறோம்? அன்பானவர்களே, கற்றுக்கொள்ளுங்கள், முதிர்ச்சி அடையுங்கள், வளருங்கள், தேவனோடு நெருங்குங்கள். இப்படியே நீங்கள் வாசித்து வாசித்து கொண்டு போனீங்கன்னா, இதுல முழு பக்கத்திலையும் அவருடைய இழப்பை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் தள்ளி போயிடலாம் இல்லையா? அப்பொழுது 20வது வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து.
தரையிலே விழுந்து பணிந்து எந்த சூழ்நிலையில தெரியுமா? எந்த சூழ்நிலையில தெரியுமா? அவன் குடும்பத்தை இழந்த சூழ்நிலையிலே, அவனுடைய சொத்துக்களை இழந்த சூழ்நிலையிலே யோபு கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாயிருப்பான். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் சூழ்நிலையிலையும் கர்த்தரை பணிந்து கொள்வார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்வார்கள், அதில் குறைவே வைக்க மாட்டார்கள். எப்பொழுது தெரியுமா? எல்லாம் மாறி கொண்டு போய்விட்டது. அவன் தன் சொத்தை குறித்து யோசிக்கல, தன் பிள்ளைகளை குறித்து யோசிக்கல, அவன் என்ன தெரியுமா செய்தான்? ஆண்டவரை பணிந்து கொண்டான். கர்த்தரை பணிந்து கொள்வது என்பது எவ்வளவு ஒரு மேலான ஒரு காரியம் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். யோபு தேவனை குறித்து நல்ல அறிவுள்ளவனாய் இருந்தபடியினாலே தான் இப்படி நடந்து கொண்டான் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஏன்? அவனுக்கு நல்லாய் தெரியும், அவர் என்னை திரும்ப ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார், திரும்ப ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். சால்வியை கிழித்து தலையெல்லாம் குழப்பி வச்சுட்டு ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தரை பணிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்துகிறவர்கள், கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு என்று நாம் ஓடுகிறவர்கள், நீண்ட கால விசுவாசிகள், நீண்ட கால ஊழியர்கள். ஆனால் இழப்புகள் வருகிற பொழுது நம் கால்கள் தள்ளாடி விடுகிறது. இவைகள் உண்மை. இன்னைக்கு அநேகர் தங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவார்கள். அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளை விட இந்த மனிதனுடைய வாழ்வில் இருந்த பிரச்சனை எத்தனை பங்கு, எத்தனை பர்சன்ட், எவ்வளவு மேலானது? சிறிய சிறிய பிரச்சனைகளை வைத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வஞ்சித்து விடாதீங்க. சிறிய சிறிய காரியங்களை வைத்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வஞ்சித்து விடாதீங்க. எந்த விதத்திலே வஞ்சிக்கப்படுவீர்கள் சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. வஞ்சனை எந்த விதத்திலும் வரும். நாம் நிற்கிற காலம் கடைசி காலம். இந்த யோபு என்கிற பக்தன் கர்த்தரை கனம் பண்ணினார். அன்பானவர்களே, எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் கர்த்தரை துதித்து அவருக்குரிய கனத்தை கொடுப்பதிலே மறந்து விடாதீங்க. எனக்கு எத்தனையோ பேரை தெரியும், பலர் சாட்சியாக சொல்லியிருக்கிறார், நான் துக்கத்தில் இருந்தேன், துயரத்தில் இருந்தேன், குடும்பத்தில் பல பிரச்சனையில் இருந்தேன், ஆனால் என் ரூமை பூட்டிவிட்டு அழுது கர்த்தரோடு பேசினேன், பிரச்சனைகள் அகன்றது, துன்பங்கள் அகன்றது, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகன்றது. கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை கொடுக்க முடியல, ஆனால் பிரச்சனை அகல வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், உன் கதவை பூட்டி தேவனோடு உறவாடி, தேவனோடு புலம்பு. சிவரை பார்த்து புலம்பி, உன் பிள்ளைகளை பார்த்து புலம்பி, உன் உறவுகளை பார்த்து புலம்புகிறதை விட்டுவிட்டு கர்த்தரோடு புலம்பு, தேவனோடு உறவாடு, உன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். யோபு கனம் பண்ணினான். எப்பொழுது? எல்லா பிள்ளைகளையும் இழந்து விட்டான், எல்லா பிள்ளைகளையும் இழந்து விட்டான், எல்லாம் செத்து போயிட்டான், சொத்து பத்து எல்லாம் மாறிட்டு போயிட்டான், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் கனம் பண்ணினது யார தெரியுமா? யார தெரியுமா? தேவனை கனம் பண்ணினான். ஏன் அந்த ஊர்ல ஒருத்தனை இல்லையா? அந்த ஊர்ல பக்கம் பக்கம் ஒன்றும் இல்லையா? ஏன் வந்து சொன்ன வேலைக்காரன் அவன்கிட்ட போய் புலம்பி இருக்கலாமே, இல்லை, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொண்டிருக்கிறது. அவர் என்னை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா? ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு தான் நமக்கு விருப்பம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கரத்தை கொடுப்பது என்பது கஷ்டம். எப்ப கொடுப்போம் தெரியுமா? ஆசீர்வதிக்கிற பொழுது மாத்திரம்தான். அது நம்மளை விட்டு போகிற பொழுது, ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போவதற்கும் சில நேரங்கள் சில சந்தர்ப்பங்கள் தேவனுடைய அனுமதி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் நம்மளை சரியான வழிகளில் கொண்டு வருவதற்கும் பல இடங்களிலே தேவன் ஜன தன் சொந்த ஜனத்தை வாதையினால் அனுமதித்து கொண்டு வந்தார் என்பதை நாம் மறக்க முடியாது. தன் சொந்த பிள்ளைகளை ஆனா ரொம்ப பிடிச்சி இந்த பக்கத்தை ரசித்து ருசித்து வாசிக்கல என்ன தெரியுமா? ஒரு துக்கத்தில் மூண்டு போயிருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை பணிந்து கொண்டார். அருமையாக இல்லையா? அருமையாக இல்லையா? இன்றைக்கு இந்த பாருங்க, நாங்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கிற வார்த்தைகள் உண்மைதான். ஆனா ஒரு காலகட்டத்திலே நாமளும் இப்படி இருந்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டோம், ஆனால் அன்று வருநாள் நம்மளையும் வாரங்கள் நிறைத்தது, நம்மளையும் துக்கங்கள் மூடியது, கர்த்தருடைய சமூகத்தை மறுத்தோம். அநேகர் வந்து ஜெபம் பண்ணுவார்கள், பாஸ்டர் இந்த கிழவன் முழுத்திலும் வேதம் வாசிக்கல, இவ்வளவு பிரச்சனை. ஜெபம் பண்ண இல்லை, இவ்வளவு பிரச்சனை. பிரச்சனையை கேட்டா சும்மா சின்ன பிரச்சனை, சின்ன காரியங்கள். குடும்பங்கள் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், கணவன் மனைவி என்றிருந்தால் ஆயிரம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடினால் எப்படி கர்த்தரோடு நாம் வாழுவது? வேதத்திலும் சரி, நாம் வாழுகிற காலத்திலும் சரி, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது, வேதனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது, துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு காரியம். ஆனால் அந்த காலத்திலையும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்க, தேவனை துதியுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்க. அன்பானவர்களே, இந்த தேவ சமூகத்திலே உங்கள் மனச்சாட்சி தேவன் சமூகத்திலே உணர்வுள்ளதாய் இருப்பதாக. எத்தனை தடவைகள் நாம் தேவனிடத்திலே ஒன்றுமே சொல்லாமல் அலட்டி புலம்பி தள்ளின நேரங்க. தேவனிடத்தில் ஒன்றும் சொல்வதில்லை, தேவனிடத்தில் ஒன்றும் சொல்வதில்லை. நான் ஒரு கற்பனை கதை ஒன்று வைத்திருக்கிறேன், சொல்லவா? என் வாழ்விலே ஒரு பிரச்சனை என்று வைங்க, என் வாழ்விலே ஒரு துக்கம், என் வாழ்விலே ஒரே பிரச்சனை, ஒரு துக்கம், தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, ஏதோ என் வாழ்க்கையை போட்டு ஆட்டுகிறது வையுங்களேன். ஆனா நான் தேவ பிள்ளை, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறவன், கர்த்தரை துதிக்கிறவன். என்ன தெரியுமா சொல்லுவேன்? முதலாவது எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல சொல்லுவேன், இது என்னுடைய கற்பனை கலை, சத்தியம் கிடையாது. முதலாவது எனக்கு தெரிந்த இடத்துல சொல்லுவேன், பிறகு என்ன முறத்திலே சொல்லுவேன். அது அங்க மாறி இங்க மாறி அங்க மாறி அங்கெல்லாம் போய் கடைசி எல்லாருக்கும் போய்விட்டு கடைசியில் போய் பாஸ்டர் சொல்லு, பாஸ்டர் எப்படி சொல்லி, பாஸ்டர் சொல்லுவார் நீ ஜெபம் பண்ணு. அப்ப போய் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இதெல்லாம் எனக்கு எப்பவோ தெரியுமாப்பா, ஏன்னா பலர் என்னட்டு சொல்லிட்டாங்க, ஆனா நீ தான் சொல்லல. இது என்னுடைய கற்பனை கதை, இது எல்லா கிறிஸ்தவர்களும் செய்கிற வேலை. முதலாவது அலட்டி தள்ளது, இவர் அலட்டுறாங்க, அங்கேட்டுறாங்க, அங்க எல்லாம் அலட்டி போட்டு கடைசியில வந்து ஆண்டவர் ஆண்டவர் சொல்ற, இது எனக்கு எப்பவோ தெரியுமாப்பா, ஆனா நீ சொல்லலையே, நீ சொல்லல. ஆனா யோபு என்ன செய்தான் தெரியுமா? அழிவு உடனே போனான், கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை கனம் பண்ணினான். எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது தெரியுமா? இது பார்ப்பதற்கும் சரி, வாசிப்பதற்கும் சரி, கேட்பதற்கும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தரை கனம் பண்ணுவார். கர்த்தரை கனம் பண்ணாதவர்களோடு இணைந்து கொள்ளாதீங்க. 21வது வசனத்தை வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க.
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
அந்த பணிந்து கொண்டதோடு இதையும் சேர்த்துக் கொள்றேன், ஏ கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்ப சோதனை சொல்றான் தெரியுமா? எல்லாம் இழந்திருக்கிற பொழுது அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அறிவு இருந்தது. என்ன தெரியுமா? நான் நிர்வாணியாய் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய்த்தான் திரும்பி போவேன் என்பதை அவன் நன்றி அறிந்திருந்தான். ஹல்லேலூயா! அவன் நன்றி அறிந்திருந்தான். ஹல்லேலூயா! ஆகையினாலே அவன் சொல்ற, கர்த்தர் கொடுத்தார். யார் தந்தது எனக்கு? என் வீட்டில் இருக்கிறது எல்லாம் யார் தந்தது? என் பிள்ளைகள் யார் தந்தது? என் குடும்பத்தை யார் தந்தது? அவனுக்குள்ள அறிவு இருந்தது, கர்த்தரை குறித்து அறிவு இருந்தது. இது இன்றைக்கு அநேகருக்கு இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எடுத்ததுக்கு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? உமக்கு ஸ்தோத்திரம், நான் இதுவரைக்கும் கேள்விப்படாதது இது. பிரதர் 1000 euro தொலைந்து விட்டது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேள்விப்படல பிரதர், என் வீட்டுல இப்படி இப்படி எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் உடஞ்சு போயிட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேள்விப்படல, நீங்க கேள்விப்பட்டீங்களா? யாராவது ஒரு பிள்ளை படிக்கலன்னு சொன்னா கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லிடாதீங்க, அடிதான் பிள்ளை இல்லையா? என் பிள்ளைய பார்த்து படிக்கலன்னு சோத்திரம் சொல்லிட்டு போறாரு, இவர் யாரு? இவர் இல்ல, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்து. உன் பிள்ளை படிக்குமா இல்லன்றது அவர் பார்த்துக் கொள்வா, சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்க பிள்ளை படிக்கலையா, கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்த. ஆனா ஜாப் என்கிற பக்தன் அந்த தருணத்திலிருந்து என்ன கத்தருக்கு அவர் தானே எனக்கு கொடுத்தது, நான் இன்னைக்கு நல்லாய் வாழுகிறதுக்கு காரணம் அவர்தானே. இன்னைக்கு ஒரு சிலர் ஒரு சில மனிதர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என் நோய் நண்பன் இல்லாவிட்டால் எனக்கு இந்த வாழ்வு கிடையாது, என் அப்பா அம்மா எனக்கு இது சில்லாட்டி எனக்கு வாழ்வே கிடையாது, என் அப்பா அம்மா சேர்த்து தந்தது தான் இதனால தான் வாழ்ந்துட்டு இருக்கு, எனக்கு இது கிடையாது கிடையாது. யோபு நன்றாய் அறிந்திருந்த மனிதன் என்ன தெரியுமா சொன்னா, கத்தர் கொடுத்தார் அவர் எடுத்தார் அவருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்வில் இதுவரைக்கும் நான் எடுத்ததுக்கு சோத்திரம் சொன்னதா இல்ல, எனக்கு என்னுடைய மைண்ட் என்னுடைய சிந்தனை அறிவுக்கு தக்கதையாக நான் அப்படி சொல்லல, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்லையா. என்னிடத்துல இருந்து கொண்டு இல்லாமல் போகிற பொழுது கத்தருக்கு சோத்திரம் நான் சொன்னதில்லை. ஆனா யோபுடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இது என்னவெனில், தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் அவனை விட்டு விலகி போகிற பொழுது கர்த்தரே நீர்தான் கொடுத்தீர் அதை நினைக்கிறேன், அதை நீர்தான் எடுத்தீர் உமக்கு மகிமை. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க இத்தனை வாழ்க்கையிலே கதைத்தால் பேசினால் எத்தனை நீண்ட விசுவாசிகள் வளர்ந்த விசுவாசிகள் முதிர்ந்த விசுவாசிகள் என்று சொல்லி பைபிள்ல இல்லாத பேரெல்லாம் இன்றைக்கு விசுவாசிகள் தங்களுக்கு வச்சுட்டாங்க. பைபிள்ல இல்ல, பைபிள்ல ஒன்றே ஒன்று கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றியதன் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு பேர் ஒன்று இருக்குது. பல காலங்களுக்கு முன்பதாக ஒரு மனிதர் பேசுகிற அவர் இப்பொழுது இல்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் மூத்த விசுவாசி என்றார், ஆனா சேச்சுக்கு போறதில்லை. அவர் மறுத்து விட்டார். அவர் எனக்கு சொல்லுவார், நான் மூத்த விசுவாசி என்றார். அப்ப எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 19-20 வயசு இருக்கு நினைக்கிறேன், நான் மூத்த விசுவாசி ஆனா சேச்சுக்கு போறதில்லை. இந்த மூத்த விசுவாசி எங்கே இருக்கிறது? இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் துன்பத்தின் வழியாய் நடக்கிற பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள், குறைவுகளின் மத்தியிலே கர்த்தரை கனம் பண்ணுவார்கள். அன்பார்வலி உங்களுக்கு ஒன்று சொல்லி தருவா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், உங்களுக்கு இருக்கிற வேதனைகள், உங்களுக்கு இருக்கிற துயரம் எல்லாம் உங்க இருதயத்தில் போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கர்த்தரை நீங்க நெருங்க மாட்டீங்க, நெருங்கவே மாட்டீங்க, நெருங்க மாட்டீங்க. நான் சொல்றீங்க கேளுங்க, நெருங்க மாட்டீங்க. ஏலாம் தூக்கங்களவை தூக்கங்களவை தூக்கங்களவை, கத்தரை துதி, கத்தரை ஆராதி, வசனத்துக்கு செவி கொடு, இருதத்தை திறந்து கொடு, கத்தரை நெருங்குவாய், கத்தரை நெருங்குவாய். அதே நேரத்தில் உன் பிரச்சனையும் உன்னை விட்டாங்க என்று போயிடும் விளங்குறது. ஆகையினாலே அன்பானவர்களே பிரியமானவர்களே, நிர்வாணியாய் நான் வந்தேன், நல்லாய் விளங்கிக் கொள்ளுங்கள். பிரசங்கி என்கிற தேவனுடைய மனித என்ன தெரியுமா சொல்றான், பிரசங்கி நான் கண்டது எல்லாம் மாய, ஒரு சந்ததி வருகிறது ஒரு சந்ததி போகிறது, சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைகிறது, ஆகவே நான் கண்டது எல்லாம் மாயை. ஆகையினால நீ வைத்திருக்கிறது நீ சிந்திக்கிறது இயேசுவை தவற எல்லாம் உனக்கு மாயை தான். எதையும் நாம் சம்பாதித்து எதையும் நாம் கொண்டு போக போறது கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆகையினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கப்பா. இன்னைக்கு நம் வாழ்வில் நடக்கிற பிரச்சனைகளின் துன்பத்தையும் மற்ற விடத்திலே தூத்தி கட்டி புலம்பி தள்ளி ஒரு பிரச்சனையை பிரசுபடுத்தி அதை நாலு பேர் மோத்தல் வச்சு பூசி எல்லாரும் பாருங்க என்று சொல்லி, ஏன் இவைகள் வேதம் நமக்கு கற்று தருகிறது, கர்த்தருக்கு கனம் செல், பிரச்சனை துன்பம். ஏப்பா எங்க வாழ்விலும் பிரச்சனை வருகிறது. இந்த பாருங்க, எல்லா தேவ ஊழியருடைய வாழ்விலையும் அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்து தான் நடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசமா இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசிகள் சிந்திக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை உன் வாழ்வில் இருக்கிற சொற்ப பிரச்சனைக்கு ஒப்பாகவே ஒப்பாகாது. முதிர்ந்த ஊழியர்கள் வயது போன ஊழியர்கள் இடத்துல போயிருந்தவர்களோடு ஆலோசித்து கொஞ்சம் கதைங்க, அழுது அழுது அவருடைய துக்க நாட்களை சொல்லுவார்கள், அழுது அழுது சொல்லுவார்கள். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலையும் அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள், அதனாலதான் அவங்க ஓடி வந்தாங்க, அதனாலதான் இன்று வரைக்கும் கர்த்தரோடு நிக்கிறாங்க. இல்லாட்டா அடித்த காத்துல போயிருப்பாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இழந்து போயிருக்கிற அவன் சொல்றா ஸ்தோத்திரம், துன்பத்தில் இருக்கிற அவன் சொல்றா ஸ்தோத்திரம், கஷ்டத்தில் இருக்க அவன் சொல்றா சோத்திரம். அன்பானவர்களே சிந்திங்க, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வதித்தால் எங்களை பிடிக்க முடியாது, எங்களை பிடிக்க முடியாது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தா எங்களை பிடிக்கவே முடியாது. உங்கள் மனச்சாட்சி கர்த்தருக்கு முன்பாக இந்த நாளிலே நிற்பதாக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தா பிடிக்க முடியாதப்பா, உள்ள 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்தா பிடிக்க முடியாது. புள்ள படிக்கையில் எடுத்து சொன்னா தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் வருவாங்க, ஜெபம் பண்ணுங்க மாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க மாஸ்டர், புள்ள படிக்கணும் மாஸ்டர், புள்ள இன்ஜினியர் ஆறதும் தெரியாது, புள்ள டாக்டர் ஆனதும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. புள்ள 100 மார்க்ஸ் எடுத்தா மாஸ்டருக்கு போய் நன்றி சொல்லுவாங்க, ஸ்கூல்ல போய் நன்றி செலுத்துவாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி தமிழ்ல ஏதோ சொல்லுவாங்க இல்லையா. ஆனா கர்த்தருக்கு மகிமை எங்க, கர்த்தரை கனம் பண்ண ஆனா படிக்கவில்லையா பிள்ளை? ஒவ்வொரு நாளும் வாங்கி பாஸ்டர் ஜெபம் பண்ணி களைச்சே போயிடுவாங்க. என்ன புள்ள படிக்கல, படிக்கதே இல்ல, விளங்குதா நான் என்ன சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் இழப்பின் மத்தியில ஆசீர்வதித்த தேவன் உண்மைதான், அவர் தான் அதை எடுத்தார், அவருக்கு சோதரம். யாராவது அன்பான தாய்மார்களே, அன்பான தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளை நல்ல ஒரு வீட்டை வந்த உடனே அந்த சொய்ட்னஸ் கொண்டு வைத்து உங்கள் ஜெப அறையிலே வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லி அடுத்த ஆராதனை இதை கொண்டு வந்து உங்கள் போதல் இடத்திலே காட்டி பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி நீங்க என் பிள்ளை 100 மார்க் எடுத்துக்காண்டு சொன்னதுண்டோ? ஆனா பக்கத்து வீட்டுல மாத்திரம் போய் எதை சொல்லுவாங்க தமிழ்ல, தம்பட்டம் தட்டுறதா இல்ல தட்டுறது போய் நின்று கர்த்தரை மறைந்தாயே, தேவனை மறைந்தாயே, அவரை மறந்து விட்டாயே. ஆனா யோபும் மறக்கவில்லை. யோபு சொன்னான், என் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தது அவர், அதனால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை பேசுகிறேன் தெரியுமா? நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் வந்து டெஸ்டுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்கு டெஸ்டையே பிரசே தெரியாது, தெரியுமா என்ன சொல்றேன்னு சொல்லி பிள்ளைகள் வருவாங்க. தாய்ப்பனும் சேர்ந்துதா எல்லாம் வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? நாளைக்கு டெஸ்ட். ஆனா முதல்ல சொல்றது பக்கத்து விட்டாருக்கு, நீ சொல்றது தப்பட்டு நான் சொல்லலப்பா, உனக்கு ஒரு போதகர் ஜெபம் பண்ணினாரு, அந்த போதகருக்கு டெலிபோன் பாஸ்டர் என் பிள்ளை 100 மார்க் பண்ணிருக்கலாம், நேற்று ஜெபம் பண்ணீங்களே, யார் சொன்னீங்க? சரி புள்ளதான் மறக்குதப்பா, நீ என்ன செய்தாய்? புள்ள புள்ளருடைய வேலையை செய்யறதுக்கு நீ என்ன செய்தாய்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எப்பொழுதும் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. துன்பத்திலும் கொடுங்கள், சந்தோஷத்திலும் கொடுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க.
இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவைகள் எல்லாவற்றிலையும், என்ன இவைகள் எல்லாம் நடந்தது? இழந்து விட்டாப்பா, எல்லாவற்றையும் இழந்து விட்டா. ரோட்ல நிக்கிறா, பிள்ளைகளை இழந்தால் பெற்றோருக்கு தெரியும் அதனுடைய வலிமை என்னன்னு சொல்லி. சொத்து பத்துக்களை இழந்தால் அதிகம் அவர்களுக்கு தெரியும், வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தோம். ஆனா ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்து விட்டு இந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? என்ன தெரியுமா சொல்றான்? இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யல. பாவம் என்னன்னு சொல்லி கேக்குறீங்க? யாராவது போய் அடிபட்டு சண்டை பிடிச்சா இல்ல, வாயால தேவனை குற்றப்படுத்தவே இல்லை. தேவனுக்கு எனக்கு தெரியுமா, அநேக விசுவாசிகள் கேட்கறது, எனக்கு ஏன் ஆண்டவரே? இந்த பாருங்க, கேட்கலன்னு சொல்லி யாரும் சொன்னீங்க, அது உங்களை பொறுத்தது. ஏன் எனக்கு? ஏன் நான் ஆராதனை செய்கிறேன், நான் கர்த்தரை துதிக்கிறேன்? உனக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு காரணம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கர்த்தரிடத்தில் இல்லை. சொல்லு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவ்வளவுதான். உன் பிள்ளைகளால் உனக்கு பிரச்சனையா? உன் குடும்பத்தில் உனக்கு பிரச்சனையா? உன் உறவுகளால் உனக்கு பிரச்சனையா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ கர்த்தரை கனம் பண்ணு, நீ கர்த்தரை துதி, நீ தேவனுக்கு மகிமை செலுத்து, நீ கர்த்தரை பாடு, நீ கர்த்தரை கொண்டாடு. வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வாங்கன்னு சொல்லி. அனைவரும் இழுத்து இழுத்து வருவார்கள், தெரியுமா? இழுபட்டு இழுபட்டு வருவார்கள். எங்க ஆராதனைக்கு போறோம் பிறத? வேதம் சொல்லுகிறது அது மனமகிழ்ச்சி என்றால் என்று சொல்லி இழுத்து இழுத்து வருவார்கள். வந்து மூலையில இருப்பார்கள், தூக்கு போட்டுட்டு நிற்பார்கள். போற 4 பேருக்கு தெரியும், இதுல போய் கதைச்சாலே பிரச்சனை. எங்களுக்கு முகங்கள் எல்லாம் நல்லாக தெரியும், விளங்குறதா? முகங்களை பார்த்தாலே தெரியும். சில வேடுகள பார்த்துட்டு நானே போயிருவேன், இது சரி வராது இந்த முகம், இந்த ஆராதனைக்கு இந்த முகத்தோட செஞ்சிருச்சா ஏன் ஆராதனை போய் சேர்ந்துடும். அதனால இன்றைக்கு இந்த முகம் சரி வராது, எதுக்கு ஆராதனை முடிய விட்டுட்டு கதைப்போம். முதல்ல தொடங்கினா பிறகு நான் தான் அழுதுனது ஆராதனை செய்யணும். எனக்கு மெசேஜும் இருக்காது பாருங்க. சஞ்சரமானனோ எனக்கு மெசேஜ் இருதயத்தில் நிக்காது, சஞ்சரமானனோ. அதனால ஏதாவது சஞ்சரங்கள் அது இதுன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து எனக்கு கால் பண்ணாதீங்க. ஆராதனை முடிந்ததன் பின்பு நீங்க தாராளமாய் கதைக்கலாம், ஏராளமாய் கதைக்கலாம். ஆனால் ஆராதனைக்கு முதல்ல யாரும் கால் பண்ணாதீங்க, நான் பண்ணினா எடுங்க. ஆகையினால யோபு என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பாருங்க, யோபுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள், நான் பேசுகிறதை விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்குறதா? என்ன சொல்ற? இவைகள் எல்லாவற்றையும் அவன் வாய் திறந்து ஒன்று சொல்லல. அன்பானவர்களே, ஏசாயத்துக்கரசின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானது பேசாது என்று சொல்லப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா யோபு என்கிற பக்தை இழந்து இழப்போம், மகா இழப்பு, மகா இழப்பு. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு பண்ணல, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரை எல்லா நேரத்திலையும் கனம் பண்ணி, கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை சாய்த்து, கர்த்தரை நம்பி நீங்க நடப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஒருபோதும் கைவிடப்பட்டு போவதே கிடையாது என்பதற்கு நான் உங்களுக்கு வேதத்திலே கர்த்தருக்கு முன்பாக உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஆகையே நான் யோபு சொல்றேன் என்ன தெரியுமா? தேவனை பற்றி ஒன்றுமே சொல்லல. இஷ்டவேலர்கள் அடிக்கடி தேவனுக்கு விரோதமா ஏதாவது சொல்லிக் கொள்வார்கள். இறைச்சி இல்லையா ஆண்டவரே? இறைச்சி இல்ல. சாப்பாடு இல்லையா ஆண்டவரே? சாப்பாடு இல்ல. தண்ணி இல்லையா ஆண்டவரே? தண்ணி இல்ல. அவங்க ஏதோ சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, அதனாலதான் செத்தாங்க. ஆனா யோபு குறித்து என்ன? அவன் வாய் திறந்து ஒண்ணு பேசல. கர்த்தருக்கு அவர் என்னை உருவாக்கியவர், இதுவரைக்கும் எனக்கு உயிர் தந்து வாழ வைத்திருக்கிறார், அதே போதும் எனக்கு.
ஆனா யோபு ஒன்றுமே சொல்லல.
உங்களுக்கு கேட்கவா, எத்தனை தடவை உங்கள் சூழ்நிலையிலே தேவனுக்கு முன்பாக இருந்து புலம்பி அழுது உங்கள் நாவினால் பாவம் செய்தீர்கள். உங்கள் இருதயம் உணர்வுள்ளதா இருப்பதாக, கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு இந்த நாளிலே கொடுப்பாராக. இந்த பாருங்க, மனச்சாட்சியை அமுழ்த்துவதுக்கே சில பேர் வல்லவர்கள், அதுல நானும் ஒருவன். மனச்சாட்சியங்களை குற்றப்படுத்துகிற பொழுது அதை நாங்கள் அமுழ்த்துவோம். எப்படி அமுழ்த்துவோம் தெரியுமா? நாலு பேருடைய புளியத்துக்கு போட்டு, அவரை குறித்து இதுக்குல போட்டு, அவங்களை குறித்து இதை போட்டு, அவங்க 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 இந்த மனச்சாட்சி என்ன அமுழ்த்துறது. அதுல நான் வல்லவன், என்னை குறித்து பேசுகிறேன். வழங்குறதா? இந்த மனச்சாட்சி நம்மளை குற்றப்படுத்து, மனச்சாட்சிகளை நிறுத்தி சொல்லுவா, நீ அப்படித்தான் நடந்தாய், நீ அப்படித்தான் பேசினாய், எனக்கு விரோதமாய் பேசினாய், கத்தருக்கு விரோதமாய் பேசினார், ஏன் என்று கேட்டாய், எதற்கென்று கேட்டாய், நான் நல்லதுதானே செய்தார் என்று கேட்டார், எல்லாவற்றையும் கேட்டாய். பாரங்கள் கூடுகிற பொழுது ஜனங்கள் சொல்லுது, தெய்வம் என்றிருந்தால் இப்படி நடந்திருக்குமா, இப்படி பேசுவார்கள், தெரியாமல் பேசி விடுவார்கள் விசுவாசிகள். பாரங்கள் நிறைந்து விடுது, கத்தர் இருந்தா என்னப்பா இப்படி நடக்குது என் வாழ்வில், இவைகளை அவன் பேசவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இவைகளை அவன் பேசவில்லை. அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் உங்கள் வாய்களை திறந்து கர்த்தருக்கு விரோதமாக வார்த்தைகளை விட்டு பாவம் செய்யாதிருங்க. இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான், இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு கொஞ்சம் கொஞ்ச காலத்திலே நாம கடந்து செல்ல வேண்டியதுதான் ஒவ்வொருத்தராய். அவர் அவர்களுக்கு வரிசை கொடுக்கப்பட்டது, ஏன் தெரியுமா? அவர் வருகையிலே வரிசையிலே எழும்புவார்களாம். அப்படியானா வரிசையிலே என்ன செய்வார்கள்? அவர்கள் மறிப்பார்கள், வரிசையிலே அவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு, நாளைக்கு, நாளைக்கு, நமக்கு எந்த நாள் என்று நமக்கு தெரியாது. வணங்குற, நமக்கு எப்படி நமக்கு தெரியாது. கத்தர் இன்றைக்கு வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம், தெரியாது நமக்கு, தெரியாது. ஆனா யோபு என்ன சொல்றாரு? வாயை திறந்து ஒன்று சொல்லல, கத்தருக்கு விரோதமா ஒன்று சொல்லல, தேவனுக்கு விரோதமா ஒன்று சொல்லு. இவைகள் எல்லாவற்றிலையும் பிள்ளைகள் போய்விட்டார்கள், சொத்து பத்து போய்விட்டது, வேதனைக்கு மேல வேதனை, உள்ளமெல்லாம் வேதனையால் நிறைந்திருக்கிறது, துக்கம் நிறைந்திருக்கிறது, கண்ணீர் தான் மிச்சம் வாழ்வில், அவன் கண்ணீர் தான் மிச்சம். அதை விட இவன் கர்த்தருக்கு பலி செலுத்தின ஒரு மனுஷன், கர்த்தரை கனம் பண்ணின ஒரு மனுஷன், தேவனை ஆராதித்த ஒரு மனுஷன், கர்த்தருக்காய் வாழ்ந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அவன் ஒரு உத்தமன், அவன் ஒரு சன்மார்க்கன், துன்மார்க்க வழிகளை விட்டு நடக்கிற ஒரு நல்ல மனுஷன். இழப்பினிலே ஒரு வார்த்தை வெளியவிடல, ஒரு வார்த்தை வெளியவிடல். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தெரியுமா? இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். ஓகே, இதுல இருந்து கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. நாம் அநேக தடவைகளை பேச விரும்புவதில்லை, அநேக காரியங்களை பெருசுபடுத்த விரும்புவதில்லை, அநேக காரியங்களை சொல்லி சரிப்பளை கதைக்க விரும்புவதில்லை. ஏனெனில் நாம் கர்த்தருக்கு விரோதமாக வார்த்தைகளை விட்டுவிடக் கூடாது. ஹலோலோயா. இரண்டாவது அதிகாரம் 9:10 வாசிங்க.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
நீங்க திரும்பவும் பாவத்தை குறித்து, தன் உதடுகளினால் ஒன்றுமே அவன் செய்யல. ஆனா இதுல ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன். பைத்தியக்கார பேச்சுக்கள் நம் துன்பத்தின் நாட்களிலே அநேகம் நமக்கு வழங்கப்படுகிறது. வழங்குறதா? இங்கே மனைவி என்று போடப்பட்டிருக்கிறது, நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள், பழகுகிறவர்கள் எல்லாராலும் சூழ்நிலை நேரத்தில் பைத்தியமான பேச்சு. அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பேச்சுக்களிலே எது சரி என்பதை கண்டுபிடிப்பான். எல்லாம் அலட்டுவதுதான் கூட. அவங்களை கண்டிக்க பேசவில்லை, சிந்திக்க பேசுகிறேன். அலட்டுவதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏதாவது என்று சொல்லி சும்மா அலட்டி கொண்டிருந்தது நம்முடைய விசுவாசத்தை உடைப்பது, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைப்பது. யாராவது ஜபம் பண்ண வர சொல்றானா, போ தாராளமா, சேர்ந்து வேதம் வாசிப்போம் என்று சொல்றானா, போய் தாராளமா இருந்து வேதத்தை வாசி. அரட்டி அடிக்கிறவர்களோடு சேராதிருங்கள், அலட்டி தள்ளுவர்களோடு சேராதிருங்கள். இங்க என்ன சொல்ற, அவன் துக்கத்திலே சூழ்ந்திருந்த பொழுது, அன்பானவர்களே, ஒரு மனுஷன் துக்கத்தில் இருந்தால் அவனுக்கு அவங்க ஜபம் பண்ணுங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் முறையிடுங்கள் என்று சொல்லிக் கொடுங்க. சிஸ்டர், பிரதர், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, வேற யாரிடத்தில் சொல்லாதீங்க, சொல்லுங்க. எப்படி? வேற யாருக்கும் ஒன்றும் சொல்லாதீங்கப்பா, நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. சிஸ்டர், பிரதர், சொல்லுங்க. பைத்தியகார்த்தனமான பேச்சுக்கள், நான் இதாலதான் வந்திருக்கேன், அதாலதான் வந்திருக்கேன், அப்படி செய்துதான் வந்திருக்கேன், இவன் சொன்னதாலதான் வந்திருக்கும்,
அங்க சொன்னதால இதெல்லாம் பைத்தியக்கார பேச்சு.
தேவ சமூகத்திலே போயிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க எந்த சூழ்நிலையாக இருக்கட்டு. வாங்க, இந்த சூழ்நிலையை விட உங்களுக்கு எந்த சூழ்நிலை பெருசு? இந்த சூழ்நிலையை விட பிள்ளைகளை இழந்து போய் மனுஷன் இருக்கிறான், இதை விட என்ன என்ன பெரிய சூழ்நிலை உன் வாழ்வில் வந்து விட்டது? இன்னைக்கு வாழ்விலே துக்கம் பண்ணி சொல்லி அநேகர் சொல்லி புலம்புகிறது. நான் சொல்றேன், என்னப்பா எத்தனை வருஷம் ஜெயில போயிட்டு இருந்தீங்க? எத்தனை பிள்ளைகளை கத்திருக்கா இழந்தீர்கள்? கடல்ல சிக்கினீர்களா? கப்பல்ல அடிபட்டீர்களா? என்ன செய்தீர்கள்? என்ன செய்தோம்? ஆனா யோபு என்கிற மனுஷன் சொல்றான், பைத்தியக்கார, அவன் கண்டுபிடிச்சா பைத்தியமா பேசாத. அங்க கீழே பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் வர்றார்கள். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நல்ல நண்பர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். வாழ்வுக்கு நல்ல நண்பர்கள் தேவை, தேவை. ஆனா நல்ல நண்பர்கள் தேவை, விளங்குறதா? உங்க வாழ்வில் நண்பர்கள் அவசியம், ஆனா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல நண்பர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அதுல அவ என்ன எவ்வளவுதான் பேசினாலும் நானும் போய்விட மாட்டேன். ஏன்? அதுதான் சரியான நண்பத்துவம். நான் நண்பத்துவத்துக்கு பேசவில்லை. இந்த நண்பர்கள் வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? யோபுவோடு பேசவே பயத்துல இருந்துட்டாங்க. யோபுவோட நான் பேச மாட்டேன், அவன் துக்கத்துல மாண்டு போயிருக்காப்பா, துக்கத்துல மாண்டு போயிருக்கான், கண்ணீர்ல அவனை பார்த்தாலே இவங்களுக்கு எடுத்து போயிட்டு. ஆனா நண்பர்கள், நண்பர்கள், நண்பர்கள் எல்லா நேரத்திலையும் சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா நேரத்திலையும் சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே சொல்ற பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசலாம். பைத்தியமான ஆலோசனைகள், பைத்தியமான பேச்சுக்கள், கத்தரை விட்டு பிரிக்கிற எண்ணங்கள், தேவனை விட்டு பிரிந்து போகிற கூறிய அவிசுவாச வார்த்தைகள் சொல்லுங்கள். பைத்தியக்கார, எனக்கு உங்களுக்கு ரெண்டு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் அன்னைக்கு சீசனை பார்த்து என்ன தெரியுமா ஒரு இடத்துல சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி சொன்னார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜோபு சொல்றோம், பைத்தியக்காரி பேசுறது பேசாது. நமக்கு எவ்வளவுத்திற்கு முக்கியமாக இருந்தாலும் அவன் பிரதானமான சீசன், ஆண்டவருக்கு வேண்டியவன் சீசத்துவம் 12 கிலோ உண்டு. ஏசு போறார், இவங்கதான் நின்று கலக்க வேணும். நீ எவ்வளவுதான் முக்கியமா இருந்தாலும் அப்பாலே போ, தேவ சித்தத்தை குழப்பாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா யோபுக்கும் மனைவி விளங்குறதா? யோபுக்கும் மனைவி. ஆனா யோபு என்ன சொல்றான் தெரியுமா? இதுல என்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? சொந்த மனைவி யோபு குறித்து உத்தமன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிற ஒரு சம்பவம் அடங்கி இருக்கிறது. எல்லாரும் பார்த்துக் கொள்வதில்லை, ஆனால் அது நேரம் போகிறது போய் விடுங்க. உத்தமன் யாரு? யாரு? நீர்தான். யாரு? சொந்த புருஷனை பார்த்து மனைவி சொல்றார், என் கணவன் உத்தமன், உத்தமன். ஆனா எனி நிக்காதே, நல்ல அருமையான சம்பவம், எனி நிக்காதையே, எல்லாம் இழந்து போயிட்டீர், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆகையினால இதுல என்ன, நமக்கு ஆசீர்வாதம் இருந்தா தான் நாம உத்தமத்துல வாழ விரும்புகிறோம் என்றுதான் அங்க சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடுக்கிற பொழுது உத்தமமும் வேணா, உண்மையும் வேணா, பரிசுத்தமும் வேணா, ஒன்றும் வேணா, ஏ எல்லாம் இழந்து போயிட்டோம், எல்லாம் இழந்து போயிட்டோம். கர்த்தருக்காய் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் இந்த பூமியில ஏராளம் பேர் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு என்று சொல்லி, தேவனுக்கு என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி தேவனுக்காய் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் பேர், ஏராளம். ஆனா யோபு சொல்லுகிறார், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறாய், தேவன் கையில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? ரொம்ப பிடிச்சது பார்த்துவாங்க. தேவ பிள்ளைகளுக்கு நன்மையை பெற்றுத்தான் பழக்கம் நல்லது. ஆசீர்வதியும் என் பிள்ளையை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், சந்ததியை ஆசீர்வதியும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் சுகமா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் சுகமா இருக்கணும். ஆனா தீமை ஒன்றும் வரக்கூடாது. நம் வாழ்விலே சோதனை வரக்கூடாது, நம் வாழ்வில் பிரச்சனை வரக்கூடாது. ஐயா பிரச்சனை எடுத்து தோளின் மேல சால்வியாய் போட்டு நட, பிரச்சனையே வரக்கூடாது. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையா, ஊழியத்தில் ஒரு சின்ன பிரச்சனையா, வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையா? ஆனா யோபு பிரச்சனையே வாழ்க்கையம்மா, அவன் சாகர நிலைமையில இருக்கிறான், சாகர நிலைமை. அவருடைய நண்பர்கள் அவரை பேச ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண இல்லை, ஒன்று பேச்சு ஒரு வார்த்தை ஒன்றுமே கிடையாது. நண்பத்துவம் இல்லையா, பேசவே இல்லையே. அவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு போச்சு, இது சரி வராது, இது நாங்க நினைச்சதை விட பெரிய பிரச்சனை. யோபு சொல்ற, யோபுட நன்மை, நான் நினைச்சது ஏதோ மனுஷன் பேசாம ரெண்டு நாள் சாப்பிடாம படுத்திருப்பான் என்று சொல்லி போறேன் விசாரிப்பேன் தான் வந்தாங்க ரெண்டு மூன்று பேரும். அங்க பார்த்தா பிள்ளைகளை செத்து போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டு ரோட்ல நிக்கிறான், அதுக்குள்ள மனைவி ஒன்று சொல்லிட்டு நிக்கிறான், பைத்தியக்காரி போல பேசுறேன்றான். ஆனா யோபு பக்கத்துல இருந்து சுரண்டிட்டு இருக்கிறார். பார்த்த உடனே இவங்க சொல்லிட்டாங்க, இது சரி வராது, இது சரி வராது, நான் பேசவே இல்லை, நான் ஜோபோட்ட கதைக்கவே இல்லை. அவங்களே என்ன செய்தாங்க தெரியுமா? ஜோபோடு சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. நல்ல நண்பர்கள் பாருங்க, அவங்களாவது மூணு நாள் அவங்களோட இருந்தா பாருங்க, இரவு பகல் அவங்களோட இருந்தா பாருங்க, அநேகர் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்க அவங்களோட இருந்தா பாருங்க, மூணு நாள் பேசாம இருந்தாங்க இல்லையா? அவங்களும் வாய மூடிக்கொண்டு, ஜோபு நீ உங்க துக்கத்தில், நாங்களும் துக்கத்தில் இருக்கோம், மூணு நாள் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை வருஷத்துல எத்தனை நண்பர்கள் உங்கள் வாழ்விலே உங்களை விட்டு ஓடி விட்டார்கள்? எத்தனை நண்பர்கள் உங்கள் வாழ்விலே எல்லாம் நீதான், எல்லாம் நான் தான், எல்லாம் நான் செய்வேன், எல்லாம் நீ செய்வாய். பாட்டு படித்தவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு ஒருவரும் இல்லை. உங்கள் படிப்பின் நாட்கள் இருந்து தொடங்குங்கள். உங்கள் ஸ்கூல்ல இருந்த நண்பர்களை தொடங்குங்கள். நானும் நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா, ஒரே சைக்கிள், ஒரே உடுப்பு, ஒரே சாப்பாடு. இன்னைக்கு ஆளுங்கே தெரியாது வழங்குறதா? நல்லா ஒரு சபையிலே வாழ்வார்கள், நன்றாய் ஐக்கியமாய் இருப்பார்கள், நன்றாய் வளர்வார்கள், நன்றாய் பேசுவார்கள். ஏதோ ஒரு குண்டூசி குத்தி விட்டது, அதோட நண்பத்துவம் சரி, நண்பத்துவம் உடைந்து விடும், உறவுகள் உடைந்து விடும். பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதல்ல, உங்கள் குடும்பத்திற்கு நல்லதல்ல, உங்கள் ஊழியத்துக்கு நல்லதல்ல, உங்கள் ஓட்டத்துக்கு நல்லதல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு அது சுகத்தை கொடுக்காது. சொல்லு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார். உனக்கு தெரியுமா அந்த மனிதன் யாராவது பைத்தியமா பேசினா சொல்லுங்க, உனக்கு தெரியுமாப்பா ஏறத்தாழ 40 வருஷம் தேவன் என்னை நடத்தி வர, உனக்கு அதை பற்றி என்ன தெரியும் சொல்லு? ஏறத்தாழ 20 வருஷம் நான் நடந்து வருகிற பாதையில கர்த்தர் என்னோட வந்தா உனக்கு அது தெரியுமா? என்ன பேசுகிறாய் சொல்லு? நான் பேசுகிறதே கிடையாது. ஏண்டா நாம பேசுகிறதா அவங்களுக்கு விளங்கணும் பாருங்க. முதல்ல கர்த்தரங்களை நடத்துவார் என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது எல்லாருக்கும் கஷ்டம் இல்லையா? நேரம் போகிறது, முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, முடிக்க விரும்புகிறேன். ஆகையினாலே இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் கொண்டு போங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத, யாராவது இப்படி பேச முடியுமா? எல்லாத்தையும் வளர்ந்து போய் இருக்கிறீங்கப்பா வீட்டுல. உங்களோட நண்பன் வந்து சொல்றான், ஐயோ என்னப்பா பேசா போ, இவ்வளவு நாள் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதான் பிரச்சனை. என்ன தெரியுமா? ஏசி ஏசி என்று ஓடினாய், ஞாயிறு தோறும் ஓடினாய், என்ன நடந்தது? குடும்பத்தில் இருந்து கேட்பாங்க, ஓடினாய், இப்ப என்ன நடந்தது? நீ என்ன சொன்னாய்? வாயை மூடிட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கும் ஒரு வசனம் எடுத்து தந்துருவாங்க. பொறுமையாயிருங்க, அமைதியாயிருங்க. இல்லப்பா நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத, கர்த்தர் என்னை நடத்தினார் இல்லவா? இத்தனை வருஷம் என் பிள்ளைகளை தந்தாரு, இத்தனை வருஷம் சுகத்தோடு வாழ்ந்து வாத்தார் இல்லையா? இன்ன வரைக்கும் நாங்க சாப்பிடுறோம் 3 தடவை, கர்த்தர் தந்தாரு இல்லையா? அதை விட்டுட்டு ஏன் இது இது நடந்துட்டு, இதுக்கு ஏன் அழுவா, இதுக்கே புலம்புவான்னு சொல்லு. இந்த சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை கட்டடிக்கிறது போல, உங்களுக்கு தெரியுமா சிறு பிள்ளைகள்? எனக்கு ஜெஃப்ரியை தான் ஞாபகம் வருது. இல்ல சிறு பிள்ளைகள் சும்மா மூக்கம் ஓதெல்லாம் இன்னைக்கு கோயில் கயனி ஷூல. அதே மாதிரிதான் விசுவாசிகள் ஆலயத்தை கட்டுறது, கட் பண்றது. சும்மா ஏதாவது அங்க வீட்டுல இன்னைக்கு ஆலயத்துக்கு போயிடலாம், மனம் சரியில்லை. அப்ப எங்க கொண்டு போய் மனதை நாம சரிப்படுத்துறது? நாங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வரமாட்டோம், சின்ன பிள்ளைத்தனம். முன்பாக நிறுத்தப்படுவதாக சின்ன காரியங்களை வச்சுட்டு தெரிகிறது. கர்த்தர் கொடுத்த மன மகிழ்ச்சியை சரியாக புரிந்து கொண்டால் யோபுவின் வாழ்க்கையில வந்தது போல உன் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருக்குரிய மகிமை மகிமையாகத்தான் இருக்கும். சின்ன காரியம். அன்பானவர்களே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே, நீங்கள் இருக்கிற நாட்களிலே, உங்கள் துன்பத்தின் வழிகளிலே உங்களோடு பேசுகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள். ஒருவன் பேசி உன்னை கர்த்தரோடு இன்னும் நெருக்கினால் அவனை நம்பு. சும்மா உலகத்தில் இருக்கிறதையும் அதையும் வளர்த்தி பக்கத்து வீட்டுக்காரன் கதையை உனக்கு சொல்லிட்டு இருந்தாலோ அவனை விட்டு விலகி, அது உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. யோபு 23:8-9 பத்தி வாசிங்கள். யோபு 23:8.
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரிய செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
எனக்கு இந்த வசனத்தை வாசித்து விட்டு நேற்று நாள்ல கொஞ்சம் சிந்தித்தேன், கொஞ்சம் என்னோட கொஞ்சம் சிந்திங்க. எனக்கு தெரியும் டைம் அப்படி நெருங்குகிற பொழுது ஒரு சிலருக்கு வசனம் கூடின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? வசனம் கூட போகுது, என்ன போகுது என்று பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இதை ரெண்டு முறைக்க இந்த பிரசங்கம் ஒன்றரை பாருங்க, நல்லா விளங்கி. என்ன தெரியுமா? இதோ நான் முன்னாக போனாலும் அவர் அங்க இல்ல, பின்னாக போனாலும் அவரை நான் காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து கொஞ்சம் மண்டையில போட்டு பார்த்தேன். சில வேளைகள்ல நம் வாழ்விலே எந்த பக்கம் பார்த்தாலும் திடீரென நல்லாக ஓடுவோம், நல்லாக பாடுவோம், நல்லாக ஜபிப்போம், நல்லாக வேதம் வாசிப்போம், எல்லாம் ரம்யமாக இருக்கு, திடீரென எந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டாகிவிடும். சிந்திக்க முடியாத ஒரு நிலைமை. கொஞ்சம் திரும்பி கொள்ளுங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே தெரிஞ்சது இல்ல. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நான் உன்னோட இருப்பேன். ஆனா யோபு என்ன சொல்ல? எங்க பார்த்தாலும் தெரியவில்லையே. ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த போல ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? இங்க நீங்க பார்த்து யோபு சொல்றாரு என்ன தெரியுமா? நல்லா விலகி கொள்ங்க, நான் பேசுகிறது விதத்தை விலகி கொள்ங்க, நான் பேசுகிற சூழ்நிலை விலகி, நல்லா இருப்பீர்கள், சந்தோஷம். ஒரு மணி தளம் விட்டாம ஜபம் பண்ணி இருப்பீர்கள். அடுத்த நாள் திடீரென ஒரு பிரச்சனை, திடீரென
கர்த்தரை தேடுகிறேன், காணலை ஆண்டவரே எங்க இருக்கிறீர், அரது பக்கத்துல பார்த்து அங்கேயும் உமை காணலை எங்க இருக்கிறீர், சூழ்நிலைக்குள்ளே வாங்க எங்க இருக்கிறீர் ஆண்டவரே.
அநேக தடவைகள்ல வழியே தெரியாம இருப்ப, ஆனா யோபு என்ன தெரியுமா சொல்றாரு,
நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார்.
நல்ல நம்பிக்கை பாருங்க, டாப் நம்பிக்கை, நல்லொரு நம்பிக்கை. என்ன தெரியுமா, எல்லாம் இருட்டா இருக்குது, எல்லாம் பிரச்சனையா இருக்குது, எல்லாம் துன்பமா இருக்குது, எல்லாம் தீரமா இருக்கிறது, ஆனா ஆனா ஆனா
நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். இன்னொரு திரகாத்திரமான நம்பிக்கை தெரியுமா, இன்னொரு அருமையான ஒரு நம்பிக்கை தெரியுமா, இது வாழ்வு, இது வாழ்வு, இது கர்த்தருக்கு வாழுகிற வாழ்வு, இது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள். என்ன கேட்டீங்கடா, பிரதர் சமாதானம் இல்லை, சிஸ்டர் சந்தோஷம் இல்லை, எங்க பார்த்தாலும் இருட்டா கிடக்குது, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா கிடக்குது, எங்க பார்த்தாலும் அவன் பேசுறான் இவன் பேசுறான், இதுதான் நம் வாழ்வினுடைய முதிர்ச்சி. ஆனா யோபு என்ன தெரியும், நான் பாக்குறேன், வலது பக்கத்துல பார்த்தேன், இடது பக்கத்துல பார்த்தேன், அவர் எங்க, அவர் ஒளிச்சிருக்கிறார், அவரை காணவில்லை, ஆனா எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும். யோபு சொல்ற, எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என்ன, நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு இந்த வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு. இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்ல, இப்படிப்பட்ட வழிநடத்தல் நமக்கு இருக்கிறது இல்ல, இப்படிப்பட்ட நடத்தைகள் நமக்கு இருக்கிறது இல்ல, இப்படி ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறது இல்ல. ஆனா கேட்டா முதிர்ந்த விசுவாசி, கேட்டா நீண்ட விசுவாசி, கேட்டா வளர்ந்த விசுவாசி, கேட்டா உச்சக்கட்ட விசுவாசி. ஆனா யோபு என்ன சொல்றார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். அன்பானவர்களே, அனுதிர வாழ்க்கை நமக்கு அனுபவமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் கண்டவைகள் நமக்கு அனுதிர அனுபவமா மாற வேண்டும். எத்தனை காரியங்கள் நம் வாழ்விலே நம்மளை தாண்டி போனாலும் அதில் இருந்து கற்றுக்கொள்வதில்லை, படித்துக் கொள்வதில்லை. இது தேவை, இது நல்லது, இதை நான் பிடித்துக்கிருக்க வேண்டும், இதை நான் அவனுடைய வாழ்விலே பிரயாசப்படுத்த வேண்டும், கற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஒரே பல்லவிதான், ஒரே பாட்டு தான், ஒரே பாட்டு தான். கத்தருக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஒரே பாட்டு. ஆனா யோபு என்ன தெரியும் வச்சிருக்க, நான் பொன்னாக விளங்குவேன், எப்ப, நான் சோதிக்கப்பட்டதின் பின்பு. இன்னைக்கு எல்லாருடைய ஜெபம் அப்படி, சோதனை இருந்தே காப்பாற்று, சோதனை எனக்கு வேண்டாம், இந்த வந்துட்டுது, கரத்தை வெயில் நடுவில் இறங்கி நில்லும் நடுவில், என்னை கைவிடாதையும், என்னை சுத்தி நில்லும், தூதர்களை இறக்கும், என் பிள்ளைகளை பாரும், என் பிள்ளைகளை காப்பாற்றும். ஆனா யோபுவோட ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு, முன்பு அல்ல பின்பு, நான் பொன்னாக விளங்குவேன். எப்படி சந்திக்கிறது, யாராவது உங்கள் சோதனையின் காலத்திலே, உங்கள் துன்பத்தின் காலத்தில், உங்கள் வேதனையின் காலத்தில் இப்படி சிந்தித்தீர்களா? உங்கள் மனச்சாட்சி தேவனுடைய சமூகத்திலே நிற்பதாக, உணர்வுள்ள ஒரு இருதயம் கர்த்தருக்கு கொடுப்பாரா, விளங்குறதா, விளங்குறதா? நாம ஒருக்கான அப்படி யோசிக்கிறது, ஆண்டவரே என்னை சோதிக்கிறேன், எனக்கு தெரியும் துன்பம், கண்ணீர் தான் எனக்கு கிடைச்சது, ஆனா பரவாயில்லை, ஆனா சோதிக்கப்பட்ட பின்பு எனக்கு தெரியும் நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னை கொண்டு செல்வீர், நீர் என்னை உற்சாகப்படுத்துவீர், உம்மோடு நான் இணைவதற்கு இது வழியாக மாறும் என்று யாரும் ஜெபம் பண்றதில்லை. அடுத்த சனிக்கிழமை உபவாச கூட்டம் இல்லையா, உபவாச கூட்டத்திலே ஜெபம் பண்ற ஜெபத்திலே தெரியும் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகள், முதிர்ச்சிகள். ஜெபங்கள் பக்தி விருத்தியாக இருக்க வேண்டும், ஜெபங்கள் பதிலை கொண்டு வருவதா இருக்க வேண்டும். ஜெபம் ஜெபமாக இருக்கக்கூடாது, ஜெபம் பதிலை கொண்டு வர வேண்டும். அதற்குரிய நிலைமையும் அதற்குரிய இருதயத்திலையும் நாம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும் இல்லையா? அதனால இதுவரைக்கும் ஜெபம் பண்ண ரெண்டு பேர் அடுத்த நேரத்துக்கு ஜெபம் பண்ணாம விட்டுறாதீங்க, விளங்குறதா? என்ன சொல்றேன் சொன்னால், யோபு ஜெபம் பண்ணா, நான் பொன்னாக விளங்குவேன் ஆண்டவரே, என்னை சோதியும், யாரும் கடந்து போகிறவர்கள் ஆண்டவரே இந்த நாட்டில் எனக்கு துன்பம் தீவிரமா இருக்கிறது கத்தருக்கு சோத்திரம் பண்ணி சொல்லி ஜெபம் பண்றவர்கள் நான் கண்டதில்லை, நம்பிக்கை எங்க தெரியுமா இருந்தது நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் இது இது நம்பிக்கை, இது கத்தர் மீது இருக்கிற நம்பிக்கை. ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து நான் முடிச்சிருவேன், 27:1-3 வாசிங்கள்.
யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்றார்.
தீமை சொல்லுவதில்லை, கபடம் பேசுவதில்லை. எது தெரியுமா? என் ஆவி என்ன சொல்ற? என் உயிர் இருக்கும் வரைக்கும் என் ஆவில இருந்து ஒரு தீமை வராது, கபடம் வராது, தீங்கு வராது. எப்பொழுது நாம் கடைசியாக இப்படி ஜெபம் பண்ணினோம்? பிரியமானவர்களே, சிந்திக்க பேசுகிறேன், நாம் வளர பேசுகிறேன். யோபு என்ன சொல்லுகிறார்? நீர் தந்த சுவாசம் என்ன இருக்கும் வரைக்கும் நான் தீங்கு பேச மாட்டேன், கபடம் பேச மாட்டேன். சில நாட்களுக்கு முன்பதாக நாவை குறித்து வாயை குறித்து பேசினேன், முதல் முறையா பேசினேன் இல்லையா? கத்தருடைய ஊழியம், கத்தருக்கு பயப்படுகிறவன் இப்படி இருப்பான், தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்படி இருப்பான், கபடம் பேச மாட்டான், தீங்கு பேச மாட்டான். யாரு? எல்லாத்தையும் இழந்த மனுஷன், துக்கத்தில் மாண்டு போய் கிடக்கிற மனுஷன், கண்ணீர்ல மாண்டு போய் இருக்கிற மனுஷன் எழுதுகிற எழுத்து என்னவெனில், நான் தீங்கு பேச மாட்டேன், என் உதடுகள் தீமையை சொல்லுவதில்லை, தீங்கு நான் பேச மாட்டேன். நாங்கள் வளர்ந்து வருகிறவர்கள், நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அன்பானவர்களே, நாங்கள் தேவனை நெருங்குகிறவர்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள், தீங்கு பேச முடியும். எப்படி? எப்படி? நாம் துக்கத்துல இருந்தாலும் தீங்கு பேசக்கூடாது. விளங்குறதா? அநேகர் நல்லா இருக்கிற பொழுது அருமையாக பேசுவார்கள், ஆனால் தீங்கு நுகம் பாரம் ஒரு மனிதனை அமிழ்த்துகிற பொழுது, இன்னைக்கு காலம் மூர்க்க கோபத்தை குறித்து பேசினார் பாஸ்டர், கோபம் இழுத்து விடுகிறது. அது உன்னையும் கத்தரை விட்டு பிரித்து மற்றவர்களையும் கத்தரை விட்டு பிரித்து விடும். சிந்திக்க வேண்டும், ஏதோ உங்கள் கண்ணுக்கு நியாயமாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது என்பதற்காக வந்து பேசக்கூடாது. அநேக காரியங்கள் நியாயமாக இருக்கிறது போல இருந்தாலும் வாயிலிருந்து வருகிறதை குறித்து யோசியுங்கள். ஏன்? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அநேக தடவைகள் நான் கூட பேசியிருக்கேன், எப்படி தெரியுமா? புலதான் அப்படி பேசியிருக்க கூடாது, புல நானும் தான் பேசியிருக்கிறேன், அப்படியா? அது தப்பு, பேசியிருக்க கூடாது. ஆனா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அல்லவா, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்லவா, நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் அல்லவா, நான் கர்த்தரை துதிக்கிறவன் அல்லவா. என் நாவில் இருந்து தீங்கு வேணாம், என் நாவில் இருந்து இது வேணாம். ஆண்டவரே, யோபு அருமையா, யோபுருடைய சூழ்நிலையில் இருந்து அவன் எழுதுகிற வார்த்தைகள் ரம்யம் கேட்க ஆசையா இருக்கிறது, இருதயம் கலிகூறுகிறது, உள்ளம் மகிழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருந்தா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? கர்த்தர் சொல்லுவார், எனக்கு ஒரு கதிர போடப்பா, நான் இருந்து ஆராதனையை மகிழ விரும்புகிறேன். ஏ என் பிள்ளைகள், தீங்கு பேசாதவர்கள். இந்த பரிசனை முடிச்சிடறேன், 42:12 வாசித்து நான் முடிப்போமா? 42:12 வாசித்து நான் முடிச்சிடறேன் வாசிங்க.
கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்த்திலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின.
அப்படியே இருக்கட்டும். அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலை எப்படி இருந்தது? இரட்டிப்பான ஆசீர்வாதம். எல்லா விசுவாசிகளும், எல்லா சபைகளும், எல்லா ஊழியர்களும் ஜெபம் பண்ணுவது என்ன தெரியுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும். ஆனா இந்த யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இழந்தவைகள் என்ன? அவனுடைய வாழ்வு எப்படி இருந்தது? அதை நாம் பார்ப்பதில்லை, அதை நாம் சிந்திப்பதில்லை, அதை நாம் யோசிப்பதில்லை. ஆனால் இரட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், இழந்து போகிறவர்களை தேவன் இரட்டிப்பாய் கொடுப்பார். ஹல்லேலூயா! தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். உன்னுடைய கரத்துக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், வார்த்தைகளை ஒப்படைக்கிறோம், பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த கிழமை முழுவதையும் கருத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தைகள் நம்ம வாழ்விலே கிரிய செய்ய கிருபை செய்யுங்க. நசரியா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.